வரும்போரு அலசல் உணர்வுகள் நம் கட்டுக்குள். அன்பு நேயர்களே, இரண்டு நாட்களுக்கு முன்னர் இத்தாலியின் ஒரு சிறு ஊரில் நாங்கள் ஒரு ஆன்மீக கூட்டம் நடத்தி கொண்டிருந்த போது திடீரென ஒரு சகோதரி எழுந்து, தற்போது உக்ரைன் நாட்டில் நடக்கும் பிரச்சினை என்ன, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அந்நாட்டுக்காக ஜெபிக்குமாறு அடிக்கடி பொதுவில் விண்ணப்பித்து வருகின்றார், அவரும் அச்சமயத்தில் மக்களோடு சேர்ந்து சில நிமிடங்கள் ஜெபிக்கின்றார், தொலைக்காட்சி செய்திகளிலும் தினமும் அந்நாடு பற்றி சொல்லுகின்றனர் என்று கேட்டார். இதே கேள்வியை கடந்த வாரத்தில் மேலும் இரு சகோதரிகள் கேட்டனர். உக்ரைன் கத்தோலிக்க ஆயர்களும் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவ சபைகளின் தலைவர்களும் உக்ரைனில் குறிப்பாக தற்போது கடும் சர்ச்சைக்கு உள்ளாகியுள்ள கிரீமியா பகுதியின் நெருக்கடி நிலை குறித்து கவலை தெரிவித்து அந்நாட்டில் அமைதி நிலவ ஜெபிக்குமாறு கேட்டுள்ளனர். கிரீமியாவில் பதட்ட நிலை எந்த அளவுக்கு நிலவுகின்றது என்றால், உக்ரைன் இராணுவத்துக்கு ஆன்மீக வழிகாட்டியாக பணி செய்யும் உக்ரைன் கிரேக்க கத்தோலிக்க அருள்பணியாளர் மிக்கோலா கீச் என்பவர் இச்சனிக்கிழமையன்று ரஷ்ய ஆதரவு படைவீரர்களால் கடத்தப்பட்டுள்ளார். இக்கடத்தல் பற்றி கண்டனம் தெரிவித்த உக்ரைன் கிரேக்க கத்தோலிக்க மறைமாவட்ட ஆயர் போரிஸ் குட்ஸ்யாக் அவர்கள், ஒவ்வொரு கடத்தல் நிகழ்வும் அதில் ஈடுபட்டுள்ள ஒவ்வொருவருக்கும் பயங்கரமானது, இது மனித உரிமைகளையும் கடவுளால் வழங்கப்பட்டுள்ள மனித மாண்பையும் கொடூரமாய் மீறுவதாகும் எனச் சொல்லியுள்ளார். உக்ரைன் கிரேக்க கத்தோலிக்க அருள்பணியாளர்கள் கிரீமியா பகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என்று இம்மாத தொடக்கத்தில் வாய்மொழியாகவும் எழுத்து வடிவிலும் அச்சுறுத்தல் கொடுக்கப்பட்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இம்மாதம் 7ஆம் தேதி இரவு மலேசியாவிலிருந்து 239 பயணிகளுடன் சீன தலைநகர் பீஜிங் நகருக்கு புறப்பட்ட விமானத்தின் நிலை மர்மமாகவே உள்ளது. 10 நாட்கள் ஆகியும் விமானத்தை பற்றிய விவரம் கிடைக்கவில்லை. விமான ஓட்டிகளை கடத்தியிருப்பார்களோ என்ற சந்தேகம் வலுப்பெற்றுள்ள நிலையில் விமானிகளின் பின்னணி குறித்தும் மலேசிய அரசு விசாரணை நடத்தி வருகின்றது. இந்நிலையில் இஞாயிறு மூவேளை ஜப உரைக்கு பின்னர் இந்த மலேசிய விமானத்தில் பயணம் செய்தவர்களுக்காக ஜெபிப்போம் என விசுவாசிகளை கேட்டுக்கொண்ட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அப்பயணிகளுடன் தனது ஒருமைப்பாட்டு உணர்வையும் தெரிவித்தார்.
Vi invito a ricordare nella preghiera i passaggeri e l'equipaggio dell'aereo della Malaysia e i loro familiari. Siamo vicini a loro in questo difficile momento.
அன்பு நேயர்களே, கிரீமியா பகுதியில் ஆன்மீக பணி செய்யும் அருள்பணியாளர் கடத்தப்படும் அளவுக்கு அங்கு நடப்பதுதான் என்ன? கிரீமியா பகுதி கருங்கடலின் வடக்கு கரையிலும் ஆசோவ் கடலின் மேற்கு கரையிலும் அமைந்துள்ள தீபகற்பமாகும். 27,000 சதுர கிலோமீட்டரை கொண்ட கிரீமியா தீபகற்பம் ஆந்திரப்பிரதேச மாநிலத்தை விட அளவில் சற்று சிறியதாகும். சிமேரியர், கிரேக்கர், பல்கேரியர், துருக்கியர், மங்கோலியர், கோத்து என கிரீமியா பகுதி வரலாற்றில் அவ்வப்போது பல இனத்தவரால் ஆக்கிரமிக்கப்பட்டு ஆளப்பட்டது. கிரீமியா பகுதி 18ஆம் நூற்றாண்டு முதல் ரஷ்யாவிடம் இருந்தது. பின்னர் 2ஆம் உலகப் போரின் போது ஜெர்மனியிடம் இருந்தது. அச்சமயம் கிரீமியாவுக்காக போர் நடத்தப்பட்டு அது சோவியத் ஒன்றியத்தின் கீழ் வந்தது. உக்ரைன் ரஷ்ய பேரரசில் இணைந்து 300 ஆண்டுகள் நிறைவடைந்ததன் நினைவாக 1954ஆம் ஆண்டு பிப்ரவரி 19ஆம் நாள் சோவியத் தலைவர் நிகிதா க்ருஷ்சேவ் அவர்கள் இப்பகுதியை உக்ரைனுக்கு பரிசாக கொடுத்தார். எனவே கிரீமியா உக்ரைன் நாட்டின் அதிகாரத்தின் கீழ் வந்தது. இப்பகுதி உக்ரைன் நாட்டுக்குள் தன்னாட்சி அதிகாரத்தை கொண்ட குடியரசாக விளங்குகின்றது. 2001ஆம் ஆண்டில் உக்ரைன் நாடு எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கிரீமியாவில் 58.5% ரஷ்யர்களும் 24.4% உக்ரைனியர்களும் 12.1% கிரீமிய தத்தார் இனத்தவரும் வாழ்ந்து வருகின்றனர்.
கிழக்கு ஐரோப்பாவில் 1989ஆம் ஆண்டில் கம்யூனிசம் வீழ்ச்சியுறத் தொடங்கிய போது முன்னாள் சோவியத் யூனியனிலிருந்து பிரிந்த நாடுகளில் ஒன்று உக்ரைன். இந்நாடு தனது பொருளாதார பிரச்சினைகளை சீர்படுத்தும் விதமாக இயு என்ற ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைவதற்கு திட்டமிட்டிருந்தது. ஆனால் உக்ரைன் அரசு தலைவர் விக்டர் யனுகோவிச் கடைசி நேரத்தில், அதாவது கடந்த ஆண்டு நவம்பர் 21ஆம் தேதி இத்திட்டத்தை கைவிட்டார். எனவே உக்ரைன் நாடு ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைய வேண்டுமென விரும்பிய அந்நாட்டவர் தலைநகர் கீவ் நகர அரங்கையும் சுதந்திர வளாகத்தையும் ஆக்கிரமித்தனர். போராட்டம் தொடர்ந்தது. அது இரத்தம் சிந்தும் பெரும் வன்முறை போராட்டமாக மாறியது. போராட்டதாரர்கள் அரசு கட்டிடங்களை ஆக்கிரமித்தனர். நாடு ஸ்தம்பித்தது. கீவ் நகரில் கடந்த பிப்ரவரி 20 தேதியன்று மட்டும் குறைந்தது 88 பேர் கொல்லப்பட்டனர். பொதுமக்களின் எதிர்ப்பை தாக்குப்பிடிக்க முடியாமல் அரசுத் தலைவர் விக்டர் யனுகோவிச் பிப்ரவரி 22 தேதியன்று பதவியிலிருந்து விலகி நாட்டை விட்டு வெளியேறினார். இதையடுத்து உக்ரைன் நாடாளுமன்றம் அரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்தது. நாட்டின் பொருளாதார நிலைமைகளை சீரமைக்கவும் வருகிற மே மாதம் 25 தேதி தேர்தலுக்கான ஏற்பாடுகளிலும் எதிர்க்கட்சியினர் ஈடுபட்டு வருகின்றனர்.
உக்ரைன் நிலைமை இவ்வாறு இருக்க ரஷ்யாவுக்கு ஆதரவான ஆயுத போராளிகள் கிரீமிய தலைநகர் சிம்ஃபெரோபோலில் உள்ள கட்டிடங்களை பிப்ரவரி 27-28 தேதிகளில் கைப்பற்றினர். இம்மாதம் 2 தேதி கிரீமியாவை ரஷ்ய படைகள் கைப்பற்றின. ரஷ்ய போர்க்கப்பல்கள் கிரீமியா கடல் பகுதியை முற்றுகையிட்டன. இந்நிலையில் கிரீமியா ரஷ்யாவுடன் இணைய முடிவெடுத்து அதற்கு ஆதரவான தீர்மானத்தை கிரீமியா நாடாளுமன்றம் இம்மாதம் 6 தேதி நிறைவேற்றியது. இதையொட்டி மார்ச் 16 இந்ஞாயிறன்று பொதுமக்கள் கருத்து வாக்கெடுப்பும் நடந்தது. அதில் கிரீமியாவில் உள்ள 15 லட்சம் வாக்காளர்களில் 83 விழுக்காட்டினர் வாக்களித்துள்ளனர் என்று கூறப்படுகின்றது. இந்த வாக்கெடுப்பில் 95 விழுக்காட்டினர் ரஷ்யாவுடன் இணைய விருப்பம் தெரிவித்துள்ளனர். இதன் விளைவாக கிரீமியா நாடாளுமன்றம் உக்ரைனிலிருந்து பிரிவதாக இத்திங்களன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்து ரஷ்ய கூட்டமைப்பில் இணைவதற்கும் விண்ணப்பித்துள்ளது.
இதற்கிடையே இந்த வாக்கெடுப்பு சட்டத்துக்கு புறம்பானது என்று உக்ரைனும் அமெரிக்க ஐக்கிய நாடும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் அறிவித்துள்ளன. ரஷ்யாவின் ஆதரவுடன் நடந்த இந்த வாக்கெடுப்பை முன்னிட்டு ரஷ்யாவுக்கு எதிராக பொருளாதார தடைகளை விதிப்பதற்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு அமைச்சர்கள் இத்திங்களன்று கூட்டம் நடத்தினர். மேலும் இந்த வாக்கெடுப்பின் முடிவினை அனைத்துலக நாடுகள் அங்கீகரிக்கக்கூடாது என கடந்த சனிக்கிழமையன்று ஐநா பாதுகாப்பு அவையில் அமெரிக்க ஐக்கிய நாடு தீர்மானம் கொண்டு வந்தது. இந்த தீர்மானத்தின் மீது ஐநா பாதுகாப்பு அவையில் நடந்த வாக்கெடுப்பில் 13 உறுப்பு நாடுகள் வாக்களித்தன. அமெரிக்காவின் தீர்மானத்தை தனது வீட்டோ உரிமையின் மூலம் ரஷ்யா எதிர்த்தது. ரஷ்யாவின் நட்பு நாடான சீனா ஓட்டெடுப்பில் பங்கேற்காமல் நடுநிலை வகித்து ஒதுங்கியது. இதற்கிடையே ரஷ்யாவின் இந்நடவடிக்கையை எதிர்த்து மாஸ்கோவில் குறைந்தது 50,000 பேர் எதிர்ப்பு பேரணி ஒன்றையும் நடத்தியுள்ளனர்.
அமைதியை தருவா
உலகெங்கும் வன்முறைகளும் போராட்டங்களும் ஓய்ந்த பாடில்லை. இத்தாலியில் மாஃபியா குற்ற கும்பலின் வன்முறைக்கு தங்களின் அன்புக்குரியவர்களை இழந்து ஏறக்குறைய 15,000 பேர் துன்புறுகின்றனர். இந்த மாஃபியாவால் பலியான அப்பாவி மக்களின் ஏறக்குறைய 700 குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து வருகிற வெள்ளிக்கிழமை, அதாவது மார்ச் 21 தேதி மாலை 5:30 மணிக்கு ரோம் புனித 7 கிரகரி ஆலயத்தில் ஜப வழிபாடு ஒன்றில் கலந்து கொள்ளவிருக்கின்றார் திருத்தந்தை பிரான்சிஸ். வலுவற்ற மற்றும் காயமடைந்துள்ள மனித சமுதாயத்தின் மீது அனைவரும் கவனம் செலுத்தவும், உலகில் ஊழலும் மனித உரிமைகள் மறுக்கப்படும் அநீதிகளின் அனைத்து வடிவங்களும் ஒழிக்கப்படுவதற்கும் இந்த வழிபாடு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகின்றது.
ஆயிரத்தி 1997 ஆண்டின் உலக குத்துச்சண்டை போட்டியில் மைக் டைசன், இவாண்டர் ஹோலிஃபீல்ட் ஆகிய இரு பெரும் பயில்வான்கள் களத்தில் இறங்கினார்கள். கடும் சூடான மோதல், ஜெயிக்க வேண்டுமென்ற வெறி, சில சுற்றுகள் முடிந்தன. ஒவ்வொரு சுற்று முடிந்தவுடன் அமைதி அமைதி என்று நடுவர் அவர்கள் இருவரையும் பிரித்து விட்டார். ஆனால் ஒவ்வொரு சுற்று முடிந்தவுடன் டைசனுக்கு அமைதிக்கு பதில் கோபமும் வெறியும் தலையில் ஏறிக்கொண்டே இருந்தன. கட்டுப்படுத்த முடியாத கோப வெறியில் தள்ளாடி தள்ளாடி போய் அமர்ந்தார் டைசன். இவருக்கு கோபம் புயலின் வேகத்தை தொட்டபோது மீண்டும் விளையாட்டு போட்டி ஆரம்பமானது. அப்போது ஹோலிஃபீல்ட் தனது ஹெல்மெட் தலையால் டைசனை முட்டினார். இது விதிமுறைகளுக்கு உட்பட்டதுதான் எனினும் இம்மோதலை ஏற்க மறுத்த டைசனின் மனம் தனது சுய கட்டுப்பாட்டை இழந்தது. பருக்களை நெறித்தபடி ஹோலிஃபீல்டை மிதிக்க நினைத்து தடம்புரண்டு அவரது காதை கடித்துவிட்டார் டைசன். இது அனைத்துலக அளவில் புகழ்பெற்ற காதுக்கடி என்று ஊடகங்கள் எழுதின. கட்டுக்கடங்கா கோபம், ஆத்திரம், பயம், வெட்கம், துக்கம், மகிழ்ச்சி என உணர்வுகள் எல்லை மீறும்போது வெட்கத்துக்குரிய செயல்களை நாம் செய்துவிடுகின்றோம். செய்த செயல்களை ஒருபோதும் மாற்ற முடியாது. அதேபோல் பேசிய சொற்களையும் அழிக்க முடியாது. பேசியவை பேசியவைதான், செய்தவை செய்தவைதான். எனவே அன்பு நேயர்களே, நம்மில் வன்முறையும் கோபமும் பயமும் எல்லை மீறாதிருப்பதில் கவனமாக இருப்போம். நமது கட்டுக்கடங்கா உணர்வுகளை கட்டுக்குள் வைத்திருக்க பழகுவோம். அப்போது நீதியும் மனித மாண்பும் மதிக்கப்படும்.
மனிதம் மலர்ந்திட மகிழ்வு நிறைந்திட
உணர்வுகள் நம் கட்டுக்குள். இந்த வாரம் ஓர் அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.